நமஸ்காரம். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பூணல் போடும்போது மந்திரங்களை சொல்லுகிறோம், கல்யாணத்தின் போது மந்திரங்கள் சொல்லுகிறோம், மற்றும் பல சம்ஸ்காரங்களுக்கு, ஏன் யாரோத்தர் இறந்தாலும் அந்திம கிரியைகளுக்கும் எவ்வளவோ மந்திரங்களை சொல்லுகிறோம். என்ன தோணலாம், மந்திரங்களை எல்லாம் அநேகமாக செய்பவர் சொல்லுவதே இல்லை, வாத்தியார் தான் சொல்லுகிறார். மணமகனும் மணப்பெண்ணும் வேடிக்கைதான் பார்க்க முடிகிறது. இல்லே ஒரு கர்த்தா, அப்பா போயிட்டார் அம்மா போயிட்டார்னால் அதை பண்ணுபவர்களுக்கு ஒன்னும் பொருள் தெரிவதில்லை, சொல்லவும் புரியவில்லை. எல்லா மந்திரங்களையும் வாத்தியார் சொல்லிக் கொள்ளுகிறார். சில சமயங்களில் வாத்தியாருக்கும் பொருள் தெரியாது, மந்திரம் மட்டும் தெரிந்திருக்கலாம், சொல்லிவிட்டார். இப்படி இருக்கும்போது இந்த மந்திரங்களால் என்ன பயன் இருக்க முடியும், ஒன்னும் லாபம் இல்லை. அப்ப இந்த இந்து தர்மம் சனாதன தர்மத்தில் மந்திரங்களுக்கு ஒன்னும் முக்கியத்துவமே இல்லை, ஏதோ சொல்ல வேணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கே தோணும். பிற மதத்தவர்களுக்கும் தோணலாம், இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் தோணலாம். இதற்கு பதில் என்ன? இதற்கு பதில் சொல்லுவதற்கு மற்றொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. ஆச்சாரியனிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளுகிறோம், அது பலருக்கும் 7 வயதிலேயே செய்யப்படுகிறது. சங்கு சக்கர பொறி ஒத்திக் கொள்ளுகிறோம், திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இது போன்ற மந்திர உபதேசங்களை பெறுகிறோம். அதெல்லாம் 7 வயசு அந்த பிள்ளைக்கு தெரிய போறதா? அவ்வளவுதான் ஒன்னு புரிந்தே இருக்காதே. அப்ப அது பண்ணுவதே ஒரு வீணான செயலாகப்படுகிறது. விவாக மந்திரங்கள் விஷயத்தில் பார்த்தாலும் இல்ல, ஆச்சாரியனிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்வது அந்த விஷயத்தில் பார்த்தாலும், இதெல்லாம் ஏதோ வெறும் சடங்குகளாக இருக்கிறதே தவிர பொருளே தெரியவில்லையே, சொல்பவர்க்கே தெரியவில்லை. அப்படி இருக்கிற செய்தி என்ன பயன்? ரெண்டு கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை பத்தியதுதான். இப்ப இதுக்கு பதில் பார்ப்போம். ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது, அதற்கு வேக்சினேஷன் போட்டாகணும். இன்னென்ன பெரிய வியாதிகள்லாம் வராது இருக்கிறதுக்காக சொட்டு மருந்து ஊசி இதெல்லாம் போடுவார்கள். 15 நாள், 30 நாள், 90 நாள், 1 வருஷம் என்றெல்லாம் போடுறோம் இல்லையா? அப்படி வேக்சினேஷன் சிறு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு போட போகும்போது பெற்றோர்கள் குழந்தையை வைத்தியரிடத்தில் எடுத்து போவார்கள். வைத்தியர் போட்டு விட போறார். இப்போ இந்த இடத்தில் அந்த குழந்தைக்கு தனக்கு எது போடப்படுகிறதுன்னு தெரியுமா? அந்த குழந்தை தனக்கு இதை போட்டு விடு என்று சொல்லித்தா? இல்லை. இல்ல, ஒருவேளை கூட்டின் போன அப்பா அம்மாவுக்கு அது என்ன மருந்து, எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா? தெரியாது. குழந்தைக்கு இது போட்டா நல்லதுன்னு தெரியும், கூட்டின் போறது தங்களுக்கு இனிய கடமைங்கிறது புரியும், அழைத்து போவார்கள். வைத்தியர் போடுறாரே, அவருக்கு எவ்வளவு தெரியும், மருத்துவ படிப்பு படித்திருக்கிறார். உண்மை, இந்த மருந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கணும் என்று படிச்சு வச்சிருக்கார், அதை கொடுத்துருவார். ஆனா அந்த மருந்து உற்பத்தி செய்யப்பட்டது எப்படி, அந்த மருந்து எப்படி உடம்புல வேலை செய்யறது, அதுக்கு என்ன ரிசர்ச், அதெல்லாம் வைத்தியர பண்ணிருக்கார், டாக்டர் அதையும் பண்ணதில்லை. அப்ப அவருக்கு என்ன நம்பிக்கைனால், அது பலர் ரிசர்ச் பண்ணி இன்ன மருந்து இன்ன வியாதிக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கார்கள், அந்த மருந்தை கொடுத்தா வியாதி குணமாகும் நான் நம்புகிறேன் என்று அவர் நம்புகிறார். அப்ப வைத்தியருக்கும் பலது தெரியாது, சிலது தெரியும், நம்பிக்கை இருக்கிறது. கூட்டில் வந்த அப்பா அம்மாவுக்கும் பலது தெரியாது, ஆனால் சிலது தெரியும், நம்பிக்கை இருக்கிறது. குழந்தைக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? தன் தாயார் தான் தனக்கு காப்பாள், தனக்கு நல்லதைத்தான் தாய் செய்வாள். கண்டிப்பா அந்த பிறந்த குழந்தை கூட அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனால் கண்ணுக்கு நேர் இருக்கக்கூடிய மருந்து விஷயத்தில், உடம்பு விஷயத்திலேயே நம்பிக்கை எவ்வளவு தூரம் தேவையா இருக்கு பாருங்க. ஃபெய்த்னு சொல்றோம், பிலீஃப்னு சொல்றோம், அது இருந்தா தான் இது எதுவுமே சரியா வரும். இதெல்லாம் நான் சொல்றது கண்ணுக்கு நேர இருக்கிற உடம்பு, கண்ணுக்கு நேர இருக்கிற மருந்து ஊசி. அப்போ இதுக்கு வயசு தேவையில்லை. இப்போ ஒருவேளை அந்த குழந்தை, எனக்கு அரியா பருவத்தில் போய் இந்த மருந்து போட்டு விட்டீர்களே, எங்கிட்ட அனுமதியே வாங்கலையே, அப்ப தனி மனித சுதந்திரம் என்ன ஆயிற்று? எனக்கு 12 வயசு ஆகி இந்த மருந்து சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்ற புத்தி வந்து, அதுக்கப்புறம் அந்த மருந்தை பத்தி யோசித்து நான் போடுன்னு சொன்னா தானே நீங்க போட்டிருக்கணும், உங்களையா யார் போட சொன்னது அப்படின்னு ஒருவேளை இந்த குழந்தை கேட்குமோ? நிச்சயமா கேட்காது. ஏன்னா தாயும் தந்தையும் நல்லது செய்வார்கள்னு தெரியும், மருந்தை பத்தி கூட அதுக்கு தெரியாது. இல்ல ஒருவேளை நம்மளாகவே அந்த குழந்தை வயசு வந்த அப்புறம் கேட்டே செஞ்சு போன்னு சொல்லிவிட்டால் அதுக்குள்ள வியாதி வந்து விடுமே, கேட்கிறவர்களுக்கு வியாதி நிற்காது. அதனால் இப்படித்தான் செய்தாக வேண்டும். அது செய்யுங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். அந்த மருந்தை பத்தி அவர்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையே இல்லை. அத போலத்தான் நாம பண்ணுகிற கல்யாண மந்திரம், ஹோமங்கள், ஆச்சாரிய நடத்துல பஞ்சசம்ஸ்காரம், இது எல்லாமே அப்படி சார்ந்தது. அவர்களுக்கு மந்திரம் சொல்ல தெரியணுங்கிறது இல்லை, வாத்தியாருக்கு தெரிஞ்சா போறோம். இதே மாதிரி குழந்தைக்கோ பெற்றோருக்கோ மருந்து பத்தி தெரியாது, அதுக்கு இருக்கிற பொருளும் தெரியாது, உள்ள என்ன இருக்கு தெரியாது, ஆனா ஏதோ சொல்லுவார்கள், அதுக்கு மேல அவர்களுக்கு தெரியாது. சரி, வைத்தியருக்கு தெரியுமே என்னால், அவருக்கு மருந்து பண்ணப்பட்டது எப்படின்னு தெரியாதே. அத போல கல்யாணத்தின் போது வாத்தியார் மந்திரத்தை சொல்லுவாரே தவிர அவருக்கும் மொத்த பொருள் அது எப்படி ஏற்பட்டதுன்னு தெரிய வேண்டியதில்லை. பின் அது யாருக்கு தான் தெரியும்னால், ஏற்படுத்தின ரிஷிகளுக்கு தெரியும், வேதத்துக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு என்னதான் தெரியும்னால், வேதம் எனக்கு நல்லதுதான் செய்யும், ரிஷிகள் என்னுடைய நன்மைக்குத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், பாதி சொல்லுவேன், காவாசி சொல்லுவேன், 10% சொல்லுவேன். அதை பத்தி ஒண்ணுமில்லையே, எதுவுமே தெரியாத குழந்தைக்கே மருந்து வேலை செய்ததே. அப்படி இருக்கும்போது ஓரளவு தெரிந்த எனக்கு மந்திரங்களை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரிஞ்ச பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஏன் அந்த மந்திரங்கள் வேலை செய்யாது? நன்றாகவே வேலை செய்யும். இது மதம் சம்பந்தப்பட்டது, மதி சம்பந்தப்பட்டது. அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுவது. யாருக்கான அது நல்லது செஞ்சிருக்கா? மந்திரங்களை சொல்லி செய்தால் கல்யாணம் ஒழுங்காக இருந்து விடுமானால், கல்யாணம் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மந்திரங்களை சொல்றோம். எதற்கும் விதிவிலக்கு இருக்கலாம். சீட் பெல்ட் போட்டுக்குங்கோ ஜாகிரதே என்று சொல்லுவார்கள். சீட் பெல்ட் போட்டுவர்களுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆலேன்னு எழுதியா கொடுக்க முடியும்? முடியாது. அதனுடைய பாதிப்பு குறையும், ஆக்சிடென்ட் இன்சிடென்ஸ் குறையும். அதுக்கு தான் சீட் பெல்ட். சீட் பெல்ட் வேண்டாம்னு சொல்லிடுவோமா, ஹெல்மெட் வேண்டாம்னு சொல்லிடுவோமா? அதனால் கண்ணுக்கு நேர பிராக்டிக்கலா எத்தனை உதாரணங்கள் இருக்கோ அதை வைத்தே கண்ணுக்கு தெரியாத மந்திரங்கள், அது நம்ம வாழ்க்கைக்கு செய்ய போற நல்லது, அத்தனையும் புரிந்து கொள்றதுக்கு முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன உதாரணம்லாம். 2 மாசத்துக்கு மருந்து, 3 மாசத்துக்கு மருந்துன்னு. ஆனால் வாழ்க்கை ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுகிறோம். அடுத்த 50 வருஷம் கூடி வாழ வேண்டும். அப்ப அதுக்கு எத்தனை நன்மைகள் வேணும், எத்தனை இன்னல்களை தாண்டியாக வேண்டும், அது அத்தனைக்கும் மந்திரங்கள் கூறுகின்றன. பிள்ளை பொண்ணுக்கு தெரியாத போட்டோம், நாம தெரிந்து கொள்ளலாம், நாம உட்கார்ந்து வாசிக்கலாம், அதுல எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கேனும் அதனுடைய அர்த்தங்கள் தெரிந்திருந்தால் அது போரும். அவர்கள் இதை சொல்லு உன் வாழ்க்கைக்கு நன்மை ஏற்படும் சொன்னாலே போருமே. அந்த வார்த்தையில நம்பிக்கை வைத்து நான் மந்திரங்களை சொன்னால் கண்டிப்பா எனக்கு நல்லதுதான் நடக்கும். பல விடங்களிலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை ஓடுகிறது. அதுதான் உண்மையும் கூட. யாருக்குமே இப்ப உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னால் சரியாகுங்கிற நம்பிக்கை தான். பரீட்சை எழுத போறோம், படிச்சிருக்கோம், பாஸ் பண்ணுவோங்கிற நம்பிக்கை தான். யாருக்கும் அதுதானே. அது ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும், உபன்யாசமாக இருக்கட்டும். யாரெல்லாம் இப்போ போன உபன்யாசம் ஒழுங்கா வரலன்னா அடுத்த உபன்யாசம் ஒழுங்கா பண்ண வராதுன்னு நான் நினைப்பேன். போன தேர்தல் தோற்று விட்டால் அடுத்த தேர்தல் தோற்று விடுவேன் நினைப்பேன். போன ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கலன்னா அடுத்த ஓட்டப்பந்தயம் தோத்துருவேன் நான் நினைப்பேன். இல்லை, தோத்திருந்தாலும் கண்டிப்பா ஜெயிப்பேன் நினைக்கிறேன். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தர்மத்தில், இந்து தர்மத்தில் மிகவும் அதிகம். அதன் அடிப்படையில் தான் விவாக மந்திரங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அந்த நம்பிக்கை பலரிடத்திலும் செயலாற்றுவதையும் பார்த்திருக்கிறோம். இந்த உண்மையை புரிந்து கொள்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.